إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين الله من أديارهلي الله من بيتي الله من أجتي எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக அல்லாஹுவின் மார்க்கத்தின்படி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக அல்லாஹ் தடுத்த சிறிய பெரிய பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜுமுஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணேசத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, காஃபிர்களின் கலாச்சாரத்திலே நாம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவு மாற்றுமத கலாச்சாரத்தில் சீரழிந்து வருகிறது, இந்த மாற்றுமத மக்களின் பண்பாடுகள், அவர்களின் மடத்தனமான மூர்க்கத்தனமான இழிவான கலாச்சாரங்கள் நமது இஸ்லாமிய சமுதாயத்தை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை பற்றி தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா நமது உள்ளங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவானாக, சீர்திருத்தத்தை வழங்குவானாக. அன்பானவர்களே, இன்று சிலருக்கு இப்படி பேசுவது இது தேவைதானா, இப்படிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் ஜும்மாவிலே தேவைதானா என்றெல்லாம் சிந்திப்பது உண்டு. அல்லது சிலர் இத்தனை வாரமாக தொடர்ந்து இதை பேசிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்பது உண்டு. சிலர் கேட்கலாம், சிலர் மனதிற்குள் வைத்திருக்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹுடைய சட்டத்தின் மதிப்பை புரிந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வராது. ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுத்திருக்கின்ற அந்த மார்க்கம், அதை தவிர உள்ள அனைத்தும், அந்த மார்க்கத்தை தவிர உள்ள அனைத்தும் வழிகேடுகள். அல்லாஹுடைய தீனை தவிர உள்ள அனைத்து சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் கலாச்சாரங்களும் கோட்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் மனிதனுக்கு தீமையை தரக்கூடியவை. ஆகவேதான் அல்லாஹு தஆலா வணக்க வழிபாட்டுடைய சட்டங்களை மட்டும் குர்ஆனிலே கூறவில்லை. திருமணத்தின் சட்டத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், சொத்துரிமையின் சட்டத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், குற்றவியல் சட்டங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், குணங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், தனி மனித ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், சமூக ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்படி வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியையும் விட்டு வைக்காமல் அத்தனை பகுதிகளுக்கும் தேவையான வழிகாட்டுதலை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி அதற்கு மேலதிக விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செயல் வடிவ விளக்கமாக அமைத்துக் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்கு நாம் அவனை மஸ்ஜிதுகளிலே இபாதத்து செய்துவிட்டு பிறகு மஸ்ஜிதிற்கு வெளியுள்ள வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தால் என்ன, அதை பற்றி அல்லாஹ்விற்கு எந்த விதமான பொருட்டும் இல்லை, அல்லாஹ் இபாதத்துகளை கொண்டு அனைத்தையும் மன்னித்து விடுவான் என்று இருக்குமே ஆனால், இபாதத்துடைய சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் மட்டும் அல்லாஹ் சொல்லி இருப்பான், வேறு ஒழுக்கங்களை சட்டங்களை அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஆழமாக அல் குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், வணக்க வழிபாட்டின் சட்டங்களை, வணக்க வழிபாட்டின் சட்டங்களை ஒரு வசனத்தில் இரண்டு வசனத்தில் முடித்து விடுவான். அதற்குரிய விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் விட்டு விடுவான். ஆனால் பொருளாதாரம், குடும்பவியல், திருமண வாழ்க்கை, குற்றவியல் சட்டங்கள் என்று வரும்போது விரிவாக வணக்க வழிபாடுகளை விவரித்த அளவை விட வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய வசனங்களை விட இவற்றுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கங்களை அதிகமாக அல் குர்ஆனிலேயே கொடுத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே வணக்க வழிபாட்டை விவரிப்பதற்குரிய வசனங்களை விட இப்படி சொத்துரிமை, குற்றவியல் சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள், பொருளாதார சட்டங்களை விவரிப்பதற்குரிய வசனங்கள் அதிகம் என்பதை குர்ஆனை சிந்திப்பவர்கள், வாசிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய தீன் என்பது துறவிகள் நம்பி வைத்திருப்பதை போன்று வணக்க வழிபாட்டுக்குள்ள மார்க்கம் மட்டுமல்ல, முழு வாழ்க்கையை சீர்படுத்தி ஒரு அடியானை அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நேரான பாதையிலே நிறுத்தி இந்த உலகத்திலும் அவன் நிம்மதியாக வாழ்ந்து, இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று, அவனுடைய ஹலாலான தேவைகளை, ஹலாலான ஆசைகளை ஹலாலான வழியிலே அடைந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறுமைக்கு அவன் தயார் செய்து கொண்டு அல்லாஹுவின் திருப்தியோடு அவன் மறு உலகத்திற்கு பயணமாக வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய அழகிய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது விஷயத்தில் தனது நபியுடன் கூட அவன் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூத்த முதல் சமுதாயமாக வாழ்ந்த அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்படுத்தினார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தினார். எந்த வகையிலும் அறியாத ஜாஹிலியாவின் கலாச்சாரத்தின் வாடை நபியின் மீது வீசிவிடக்கூடாது. அந்த நபியின் சமுதாயத்தின் மீது அந்த ஜாஹிலியாவின் வாடை வீசிவிடக்கூடாது. அதிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கக்கூடிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நபியும் நபியின் தோழர்களும் இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழுத்தம் திருத்தமான சீர்திருத்தங்களை முன்வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு பெரிய புரட்சியை இந்த ஜுமாவின் தொடக்கத்திலே நாம் கூறினால் மிக பொருத்தமாக இருக்கும். ஜாஹிலியாவின் வழக்கப்படி குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்வது ஒரு வழக்கமாக, பண்பாடாக இருந்தது. குழந்தை இருந்தாலும் இல்லை என்றாலும் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்வார்கள், தனது பிள்ளையாக ஆக்கிக் கொள்வார்கள். அந்த பிள்ளையின் தந்தையின் பெயரை போக்கிவிட்டு தனது பெயரை அந்த பிள்ளையின் தந்தையினிடத்திலே வைத்து எனது மகன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய அந்த கலாச்சாரம் இருந்தது. இது ஒன்று. இரண்டாவது, அப்படி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு ஏதாவது காரணங்களால் விவாகரத்து தலாக் ஆகிவிட்டால் அந்த வளர்ப்பு மகன் தனது மனைவியை தலாக் செய்து விட்டால் அந்த மகனை வளர்த்த தந்தைக்கு அந்த பெண்ணை நிரந்தர ஹராமான பெண்ணாக, திருமணம் முடிப்பதில் தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட பெண்ணாக அரபு குடத்தவர்கள் பாவித்து வந்தார்கள். எப்படி சொந்த மகனுடைய மனைவியை நிரந்தர ஹராமாக்கப்பட்ட பெண்ணாக பாவித்து வந்தார்களோ அதுபோன்று சொந்த மகன் தனது மனைவியை தலாக் செய்து விட்டால் அந்த மகனின் தந்தை அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது, நிரந்தர ஹராமாகி விடுகின்றார். தனது மகன் ஒரு பெண்ணை ஹலாலாக்கி கொண்டால், திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண் நிரந்தர ஹராமாக ஆகிவிடுகின்றார். இதே போன்று சொந்த மகனுடைய மனைவியை பாவித்தது போன்று வளர்ப்பு மகனுடைய மனைவியையும் பாவித்து வந்தார்கள். இது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்குகிறது. வளர்ப்பு மகன் உங்களது மகன் அல்ல. நீங்கள் வளர்த்தாலும் அந்த மகனுக்குரிய தேவைகளை, வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் அவர்களை வளர்த்திருந்தாலும் இதற்கு முன்பு உங்களுடைய மகன்தான் என்று சமுதாயத்திலே நீங்கள் டிக்ளர், அதை தெளிவுபடுத்தி இருந்தாலும் இனி அவருடைய தந்தையுடன் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். அப்படி தந்தை யார் என்று தெரியவில்லை என்றால் அவர்களுடைய தந்தை யார் என்று தெரியாமல் இருக்குமே ஆனால் அப்போது கூட எனது மகன் என்று சொல்லக்கூடாது, எனது மார்க்க சகோதரன் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு மிக அழுத்தமான கட்டளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தினான். அதற்கு பிறகு அந்த வளர்ப்பு மகன் அவர் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் அந்த மகனை வளர்த்த தந்தை அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதில் எந்த குற்றமும் இல்லை, எந்த விதமான அருவறுப்பும் இல்லை, இதில் எந்த விதமான கேவலமும் இல்லை. அந்த பெண் அந்த மகனுடைய நிக்காகிலிருந்து விலகிவிட்டால் மற்றவர்களுக்கு எப்படி ஹலாலோ? அன்பானவர்களே, மற்ற ஆண்களுக்கு அந்த பெண் எப்படி ஹலாலாகி விடுகின்றாலோ அப்படித்தான் அந்த வளர்ப்பு மகனின் தந்தைக்கும் ஹலாலாகி விடுகின்றார் என்ற சட்டத்தை அந்த அரபு உலகத்திலே குர்ஆன் சொன்னபோது, சரி சட்டமாகவே இருக்கட்டும், இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கை கூடாது என்று சொல்லப்பட்டு விட்டது, அவ்வளவுதான் என்று அல்லாஹ் விட்டு விட்டானா? அதாவது மனதிலே இப்படி ஒரு எண்ணம் இருந்தது, அந்த எண்ணம் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி அந்த எண்ணம் மாற்றப்பட்டு விட்டது. இனி அப்படி எண்ணக்கூடாது, வளர்ப்பு மகனை சொந்த மகனாக எண்ணக்கூடாது, வளர்ப்பு மகனின் மனைவியை சொந்த மருமகளை போன்று பாவிக்க கூடாது, அவள் விவாகரத்து பெற்றுவிட்டால் உங்களுக்கு ஹலாலான பெண்களில் அவளும் ஒருத்தி, விரும்பினால் மனம் முடிக்கலாம் என்ற சட்டம் இறக்கப்பட்டு அந்த சட்டத்தை எழுதப்பட்ட ஏற்றிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்து விட்டானா? இதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று சகோதரர்களே. இந்த சமுதாயத்தின் சீர்திருத்தத்தை பற்றி பேசப்போனால் எல்லோருக்கும் என்ன ஒரு வார்த்தை முந்துகிறது என்றால், சரி இருக்கு, அதை நாங்கள் ஏத்துக்குத்தானே செய்யறோம், செய்யணும்னு அவசியமா? அதை செய்ய வேண்டும் என்று அவசியமா? அதை பின்பற்ற வேண்டும் என்று அவசியமா? அதை ஏற்றுக்கொண்டால் போதாதா என்பதாக ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதப்பட்ட சட்டமாகவோ மஸ்ஜிதுகளிலே பிரச்சாரம் செய்யப்படும் சட்டமாகவோ மட்டும் இதை விடவில்லை, இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குலத்தைச் சேர்ந்த ஜைனப் பின்த் ஜஹஷ் என்ற அந்த குரைஷி பெண்மணியை தான் வளர்த்து தனது அடிமையாக இருந்து பிறகு உரிமை விட்ட ஜெயித் இப்னு ஹாரிஸாவிற்கு மனம் முடித்து தருகிறார்கள். பிறகு ஜெயித் அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மனம் முடிக்கலாமா வேண்டாமா என்று அவர்களது உள்ளத்திலே விருப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜைனபை நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று கட்டளையாக இறக்கி விடுவானோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படவும் செய்தார்கள். எதற்காக பயந்தார்கள்? ஜெயித் தன்னுடைய வளர்ப்பு மகனாயிற்று, வளர்ப்பு மகனுடைய மனைவி விவாகரத்து பெற்றுவிட்டால் ஹலாலாகி விடுகின்றாலே, அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை வளர்த்த தந்தையே மனம் முடித்துக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறானே, அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய கட்டளை எனக்கே வந்து விடுமோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறார். என்ன பயம் இது? ஒட்டுமொத்த அரபுலக பண்பாட்டை கலாச்சாரத்தை எதிர்ப்பது, ஒட்டுமொத்த அரபுலக பண்பாட்டை அந்த நம்பிக்கையை தகர்த்தெறிவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபியே நீங்கள் தயங்கக்கூடாது, நபியே நீங்கள் மக்களை பயப்படுகிறீர்களா,
வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷாஹு, நீங்கள் பயப்படுவதற்கு தகுதி அல்லாஹ் மட்டும்தான் என்று கூறி ஜெயித் தலாக் விட்டு அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பெண்ணை மனம் முடித்து வைத்தான். நபியே, அந்த பெண்ணை நாம் உங்களுக்கு மனம் முடித்து தருகிறோம், இனி மூமின்களுக்கு தங்களுடைய வளர்ப்பு மகனின் மனைவியை திருமணம் செய்வதில் அந்த வளர்ப்பு மகன் அந்த மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது என்பதற்கு உங்களை முன் உதாரணமாக நாங்கள் ஆக்கப் போகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சட்டத்தை முடித்தான். வக்கான அம்ருல்லாஹி மஃபூலா, அல்லாஹ்வுடைய சட்டம் பின்பற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டம் கண்டிப்பாக மக்களால் எடுத்து நடக்கப்பட வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுடைய விதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது ரசூலிடமிருந்து அந்த புரட்சியை தொடங்கி வைத்தான். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையில் கலாச்சார மாற்றம் என்பது இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளிலே ஒன்று. ஒரு முஸ்லிம் அந்நிய மதத்தின் கலாச்சாரத்தோடு எந்த வகையிலும் ஒத்துப்போக முடியாது. அவர்களுடைய கலாச்சாரம் அறியாமையினால் ஏற்பட்ட ஒன்று, அவர்களது கலாச்சாரம் மனித சிந்தனையிலே உருவான ஒன்று, அவர்களது கலாச்சாரம் மூட பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய இஸ்லாம் மார்க்கத்தின் கலாச்சாரம் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட ஒன்று, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒன்று. அவனுடைய தூதர்கள் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மக்களுக்கு போதிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே இஸ்லாமிய கலாச்சாரமும் ஜாஹிலியா ஷிர்க்குடைய கலாச்சாரமும் அந்நியர்கள் காஃபிர்களின் கலாச்சாரமும் எப்படி ஒத்துப்போக முடியும்? ஒரு முஸ்லிம் அவர்களின் கலாச்சாரத்தை எப்படி தனக்கோ தனது சமுதாயத்திற்கோ ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்? இதே வசனத்திலே சூரத்துல் அஹ்சாபுடைய இந்த 36-37 வசனங்களிலே இன்னும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே எழுதுகிறார். அது என்ன? அந்த அரபுலக கலாச்சாரத்திலே உயர்ந்த குலத்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்களைத்தான் மனம் முடிப்பார்கள். அங்கே குலத்தின் அடிப்படையிலே, பரம்பரையின் அடிப்படையிலே, வமிச ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் தான் திருமணங்கள் நடைபெற்றன. பணம், வசதி, அந்தஸ்து, தலைமைத்துவம் இதன் அடிப்படையில் தான் அங்கே பெண் கொடுக்கப்பட்டது, பெண் எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வளர்த்து தனது அடிமையாக இருந்து தான் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிய ஜெய்தை பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையிட்டிருந்தார்கள். தனது குலத்தை சேர்ந்த ஜெய்னபை தனது மாமி மகளை தான் வளர்த்து உரிமையிட்ட அந்த அடிமைக்கு மனம் முடித்து வைப்போம் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கு ஜெயித் இஸ்லாமிய மார்க்கத்தின் தகுதியால் முற்றிலும் தகுதியானவராகவே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்னபிடத்திலே செல்கிறார்கள். ஜெய்னபே, நான் உன்னை ஜெயிதுக்கு மனம் முடித்து தர விரும்புகிறேன் என்று சொல்ல ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரும் சொல்கிறார்கள், அவருடைய சகோதரரும் சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமண ஒப்பந்தத்தை ஒரு ஆலோசனையாக முன்வைக்கிறார்கள். இவரை நீ மனம் முடித்துக் கொள்ளலாமே என்று அவர்கள் விரும்புவதை போல நினைத்துக் கொண்டு ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நான் அவரை எப்படி மணமகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அடிப்படை, அவர்களுடைய அந்த நோக்கம் எதுவாக இருந்தது? குறைஷிகள் அவர்கள்தான் மேம்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள், மேலானவர்கள், அடிமைகள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று இருந்த மனநிலையை தரைமட்டமாக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இனி மேலோங்க கூடாது. வம்சத்தால், பரம்பரையால், குலத்தால் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது என்பதை சமுதாயத்திலே பிரச்சாரத்தால் செய்தால் மட்டும் போதாது, சமுதாயத்தில் கருத்துகளால் மட்டும் பதிவு செய்தால் போதாது, அதை தனது குடும்பத்திலேயே நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சீர்திருத்தவாதிகளின் மிக சிறந்த உண்மையான சீர்திருத்தவாதியாகிய சீர்திருத்தவாதிகளின் தலைவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இன்று கூட பார்க்கலாம், சில ஊர்களிலே சில தெருக்களை வைத்திருப்பார்கள், அல்லது சில வம்ச பெயர்களை வைத்திருப்பார்கள். அந்த பெயர் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் வரலாறு தெரியாது. சில ஊர்களிலே மரக்காயர் என்று வைத்திருப்பார்கள், சில ஊர்களில் ராவுத்தர் என்று வைத்திருப்பார்கள், சில ஊர்களிலே சில தெருக்களை அவர்கள் ஒதுக்கிக் கொள்வார்கள். அந்த தெருக்களில் உள்ளவர்கள் அந்த தெருக்களில் உள்ளவர்களோடுதான் ஒப்பந்தம் செய்வார்கள், திருமணம் முடிப்பார்கள். மற்ற தெருக்களில் உள்ளவர்களை எல்லாம் மட்டமானவர்கள், அவர்களெல்லாம் கீழ் ஜாதிகளை கொண்டு பார்ப்பார்கள். இப்படி பலவிதமான கலாச்சார சீர்கேடுகள் இன்றைய சமுதாயத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குரைஷி வம்சம் என்பது இவர்களுடைய வம்சத்தை போன்று கிடையாது. உண்மையிலேயே பெருமை அடிப்பதற்கு தகுதியான ஒரு குலம் இருக்கிறது என்று சொன்னால் அது குரைஷி குலம். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அவ்வளவு பெருமைகளை கொடுத்திருந்தான். குர்ஆனிலேயே ஒரு குலத்தின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது குரைஷி குலத்தின் பெயர்தான். குரைஷிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரியமாக்கி வைத்திருக்கிறான், அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹுவால் உயர்வாக சொல்லப்பட்ட அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினா, நம்முடைய ஊர்களுக்கு நம்முடைய தெருக்களுக்கு என்ன மதிப்பு அன்பானவர்களே! காபத்துல்லாவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பு, அல்லாஹ்வுடைய ஊர் மக்காவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பு, அதை பெற்றவர்கள் குரைஷிகள். அந்த சிறப்புகளை பெற்றிருந்தும் கூட அந்த சிறப்புகளை வைத்து மக்களை ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது என்பது அல்லாஹ்வின் சட்டம். அதை வைத்து நீங்கள் பெருமை அடிக்கக் கூடாது, நீங்கள் மக்களை மட்டமாக்க கூடாது, இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் அதை செயல்முறையிலே நடத்தி காட்ட வேண்டுமே. என்ன செய்வது? ஜைனபை தேர்ந்தெடுத்தார்கள், தனது குரைஷி குலத்தின் தனது மாமி மகளை யாருக்கு தேர்ந்தெடுத்தார்கள்? தனது வளர்ப்பு மகனாகிய அடிமையாக இருந்த ஜைதுக்கு. இங்கே பிரச்சனை, பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஜைனப் முடியுமா முடியாதா என்று தயங்குகிறார், ஜைனபுடைய குடும்பத்தார்கள் தயங்குகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகிறார்கள். அவர்களது முகம் வேர்க்கிறது. ரசூலுல்லாஹிவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கினால் அப்படித்தான், முகம் வேர்த்துவிடும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபை அழைத்து இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். சூரத்துல் அஹ்சாப் உடைய 36வது வசனத்தை ஓதுகின்றார்கள். வசனத்தை பாருங்கள். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம் வமன் யஸில்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் தல்ல தலாலன் முபீனா. அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பு செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை தீர்ப்பு செய்து விட்டால், மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் அறவே அனுமதி இல்லை. அவர்கள் தங்களுக்கென்று வேறு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. வசனத்தின் ஆழத்தை பாருங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை தீர்ப்பு செய்து விட்டால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதியே கிடையாது. எதற்கு அனுமதி இல்லை? அதற்கு மாற்றமான விருப்பத்தை மனதில் வைப்பதற்கு. கட்டுப்பட்டு விட்டார்கள், ஆனால் மனதிலே அந்த சட்டத்தை விரும்பவில்லை என்றால் அதற்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். உடலால் உறுப்புகளால் செயல்களால் கீழ்ப்படிவது கட்டுப்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய மனம் நீங்கள் விரும்பியதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் சட்டத்தை விரும்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் மூமின்களே அல்ல. அவ்வளவு பயங்கரமான அழுத்தமான சட்டம். இன்று எத்தனையோ விஷயங்களை நமது சமுதாயத்திலே பலர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. மனதில் ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். இன்று சிலர் ஏதாவது ஒரு நிர்பந்தத்திலே, ஏதாவது ஒரு சங்கடத்திலே ஷரியத்தின் சட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, உள்ளத்திலே அதன் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. வேற வழி இல்லை, என்ன செய்யறது, ஏற்றுதான் ஆகணும் என்பதாக செயலிலே ஏற்றுக்கொள்கிறார்கள், மனமோ அதை வெறுத்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறார். ஒரு மூமினான ஆணுக்கும் ஒரு மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. அவர்களுக்கு தங்களது காரியத்திலே வேறு ஒரு விருப்பம் இருப்பதற்கு எப்போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை தீர்ப்பு செய்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான் தனது நபிக்கு, ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيعَةٍ مِّنَ الْأَمْرِ فَاتَّبِعْهَا وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَ الَّذِينَ لَا يَعْلَمُونَ. நபியே, உங்களுக்கென்று நாம் ஒரு ஷரியத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அறியாத மக்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அறியாத ஜாகில்கள், இணை வைப்பாளர்கள், மாற்று மத மக்கள், அவர்களுக்கு மறுமை தெரியாது, மார்க்கம் தெரியாது, சத்தியம் தெரியாது, நீதம் தெரியாது, ஒழுக்கம் தெரியாது, எதிலே நன்மை இருக்கிறது என்பது தெரியாது. அவர்களுடைய கலாச்சாரத்தை நபியே நீங்கள் எப்படி பின்பற்ற முடியும்? நாம் கொடுத்த ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தனது நபிக்கு கூறுவதன் மூலமாக நமக்கு அந்த கட்டளையை சொல்கின்றான். அன்பானவர்களே, இந்த அடிப்படையிலே திருமணத்தை குறித்து நாம் பேசி வந்த பல விஷயங்களிலே இன்றைய சமுதாய மக்கள் அல்லாஹ்வுடைய தீனை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள். மாற்றி வைத்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தீனை மறுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய சமுதாயத்தின் கலாச்சாரம் மாறியிருக்கிறது. குறிப்பாக சமுதாயத்திலே விதவைகளை பற்றி பேசினோம், தலாக் விடப்பட்ட பெண்களை பற்றி பேசினோம், சமுதாயத்திலே வசதி குறைவான பெண்கள் திருமணம் ஆகாமல் தேங்கி இருப்பதை பற்றி பேசினோம், பல காரணங்களுக்காக சமுதாய பெண்கள் திருமணம் சிரமமாகிவிட்ட காரணத்தாலும், திருமணத்திற்கான சடங்குகள் சிரமமாகிவிட்ட காரணத்தாலும் திருமணம் முடிக்காத கன்னிகள் தேங்கி இருப்பதை நாம் பார்த்தோம். அதற்கு என்ன மார்க்கம் தீர்வு சொல்லுகிறது என்பதையும் அங்கங்கே நாம் கூறி வந்தோம். அந்த அடிப்படையிலே அன்பானவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் தூய்மையான பழக்க வழக்கங்களிலே ஒன்று, ஒரு ஆண் அவனுக்கு தேவைப்படும் போது அவனுடைய தேர்வின்படி பல மனைவிகளை, அதாவது 4 உட்பட்டு மனம் முடித்து அவர்களோடு அழகிய முறையில் அவர்கள் அனைவரையும் மனைவிகளாக ஆக்கிக் கொண்டு அழகிய முறையில் குடும்பம் நடத்துவது, இது ரசூலுல்லாஹுடைய கலாச்சாரமாக இருந்தது. இது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய கலாச்சாரமாக இருந்தது. கவனியுங்கள், இப்படி பல மனைவிகளோடு வாழ்வது தவறான ஒன்றாகவோ அல்லது அது ஒரு அத்துமீறிய ஒரு அசிங்கமான இச்சையின் வெளிப்பாடாகவோ இருந்திருக்குமேயானால் அந்த செயலை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவிற்கு திருப்தி கொண்டிருப்பானா? தங்களது நபியின் தூய அந்த சமுதாயத்திற்கு இறை வழிபாட்டிலே அவர்களை போன்று ஒரு சமுதாயம் வர முடியாது. தனது காலிலே அம்பு குத்தினால் என்ன, அதனால் தனது உயிர் பிரிந்தால் என்ன, நான் தொழுகையை முடிக்க மாட்டேன் என்ற அளவிற்கு இறை வழிபாட்டிலே ஈடுபாடு கொண்டிருந்த அந்த பரிசுத்தமான சமுதாயத்திற்கு அல்லாஹ் விரும்புவானா? இன்று எப்படி யாராவது எங்கேயாவது ஒன்றுக்கு மேற்பட்டு 2, 3 திருமணம் செய்திருந்தால், அதோ அவரை பாருங்க, அவர் 2 கல்யாணம் பண்ணி இருக்கிறார் என்று ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுவதைப் போன்று அல்லது சொல்லப்படுவதைப் போன்று சமுதாயத்தின் தொடக்கத்திலே இஸ்லாமிய வரலாற்றின் அந்த கண்ணியமிக்க முதல் காலத்திலே யாராவது ஒருவர் ஒரு திருமணம் செய்திருந்தால் அவரை சமுதாயத்திலே தேடி பிடிக்க வேண்டும். யாராவது ஒருவர் ஒரு திருமணத்தை முடித்தவர் இருக்கிறாரா என்று தேடி பிடிக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி இருந்தது? சமுதாயத்தில் எல்லோரும், நபியிலிருந்து மூத்த சஹாபாக்களிலிருந்து இளைய சஹாபாக்கள், ஏழ்மையான சஹாபாக்கள், எல்லோரிடத்திலும் இது பரவலான பின்பற்றப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருந்தது. இதில் எந்த விதமான அருவறுப்பையோ அசிங்கத்தையோ ஆபாசத்தையோ அவர்கள் பார்க்கவில்லை. யாராவது நோயின் காரணமாகவோ அல்லது வேறு சில நிர்பந்தத்தில் தான் அவர்கள் ஒரு மனைவியோடு வாழ்ந்தார்களே தவிர, அந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த கலாச்சாரமே இப்படித்தான் இருந்தது. ஆண்களும் ஏற்றார்கள், பெண்களும் அதை ஏற்றிருந்தார்கள், பெண்களின் பொறுப்பாளர்களும் அதை ஏற்றிருந்தார்கள், ஆண்களின் பொறுப்பாளர்களும் அதை ஏற்றிருந்தார்கள். இப்படியாக இந்த சுன்னா விடப்பட்ட போது காலம் எப்படி மாறி வந்து இன்றைய சமுதாய மக்களின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பொறுத்தவரை இப்படித்தான் மக்களுக்கு மத்தியிலே மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பனா. இந்த மாற்றம் நல்ல மாற்றம் அல்ல. முதலிலே ஒரு சுன்னத்தை இது தேவைதானா, நாம் செய்ய வேண்டுமா என்பதாக விடுவார்கள். சுன்னத்து தானே, செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, தப்பில்லையே, குற்றம் இல்லையே என்பதாக முதலில் அந்த சுன்னத்தை விடுவார்கள். இந்த நிலை முதலிலே ஏற்படும். இரண்டாவதாக, யாராவது அதை செய்தால் இவருக்கு இது தேவையா, இந்த காலத்திற்கு இது தேவையா என்பதாக பேசுவார்கள். மூன்றாவதாக, அந்த சுன்னத்தை விமர்சனம் செய்வார்கள், அதற்கு வேறு ஒரு தப்பர்த்தம் போதிப்பார்கள். நான்காவதாக, அந்த சுன்னத்தை செய்வதை தடை செய்வார்கள், அந்த சுன்னத்தை எதிர்ப்பார்கள், அதை செய்யக்கூடாது என்று சமுதாயத்திலே தடைகளை ஏற்படுத்துவார்கள், அதை செய்பவர்களை சமுதாயத்திலே அந்நியர்களாக பார்ப்பார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரும்பான்மையான நிறைய முக்கியமான சுன்னத்துகளிலே ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி ஏற்பட்ட சுன்னத்துகளிலே ஒன்றுதான் இந்த பலதார மனம் என்பது. இது தேவைதானா, அவசியமா, சுன்னத்து தானே, செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்று சமுதாயத்தின் பெரும்பாலானவர்கள் தேவை இருந்தும், அதற்கு தனக்கு தகுதி இருந்தும், அது சமுதாயத்திலே அவசியமான ஒன்றாக இருந்தும், அதை அந்த வசதி உள்ளவர்கள், அதற்குரிய தகுதி உள்ளவர்கள் அதை விட்டார்கள் முதலாவதாக. அதற்கு பிறகு யாராவது முன் வந்து செய்தால் அவரை வித்தியாசமாக பார்த்தார்கள். வேண்டப்படாத ஒரு பூச்சியை பார்ப்பதை போல, அருவறுப்பான ஒரு புழு பூச்சியை பார்ப்பதை போல அவர்களை பார்த்தார்கள். எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் என்பதை சில விஷயங்களையும் நாம் பார்ப்போம். அதற்கு பிறகு அவர்களை விமர்சனம் செய்தார்கள். எப்படி விமர்சனம் செய்கிறார்கள், அவருடைய மனைவியால் அவருக்கு திருப்தி இல்லை போலும், அதனால்தான் அவர் வேறொரு பெண்ணை நாடுகின்றார், அல்லது அவருடைய மனைவி தனது கணவனை திருப்திப்படுத்துவதற்கு அவளுக்கு தெரியவில்லை, தனது கணவனை கைக்குள் வைத்திருப்பதற்கு அவளுக்கு தெரியவில்லை, அவளெல்லாம் ஒரு பெண்ணா, தன்னுடைய கணவன் திருமணம் முடிப்பதற்கு அனுமதித்தாலே எப்படி அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று அந்த பெண்ணையே விரோதியாக பார்த்து அந்த பெண்ணோடு நட்பை முறிக்கக்கூடிய பெண்களையும் பார்க்கிறோம். அதுபோன்று அந்த திருமணம் முடித்த அந்த ஆண், அவர் தன்னுடைய கணவருக்கு நண்பராக இருந்தால் அவரோடு தயவு செய்து நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். இன்றிலிருந்து அவரிடம் பேசுவதோ, அவரிடம் செல்வதோ, அவரை பார்ப்பதோ, சலாம் சொல்வதோ வைத்துக் கொள்ளாதீர்கள். அவரை முன்பு வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய பழக்கம் இருந்தால் இன்றோடு அதை நிறுத்தி விடுவார்கள், நிறுத்தி விடுங்கள் என்று கட்டளை வந்துவிடும். ஏன், சில நேரங்களிலே போனில் பேசினால் கூட இங்கே எண்ணெய் சட்டியிலே எண்ணெய் கடுகு பொறிப்பதைப் போல அந்த பெண்களுடைய முகம் மாறிவிடுவதை நாம் கேள்விப்படுகின்றோம். என்ன காரணம், வெறுப்பு, துவேஷம், ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி. இப்லீஸ் அதை போதிக்க போதிக்க, இப்லீஸ் தூண்ட தூண்ட அங்கே அந்த மாற்றுகள். திருமணங்களிலே செல்லும் பொழுது, பொது இடங்களிலே செல்லும் போது, இந்த இவர் தான், யாருங்க இவர், இவருக்கு என்னங்காச்சு, அதான் இவர் தான், அவரு என்னங்காச்சு இவருக்கு, அதான் ரெண்டு பொண்டு, ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கிறார்கள். எப்படி, ஜினா செய்யப்படுவதை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், விபச்சாரத்தை, கள்ள தொடர்புகளை, அசிங்கமான ஆபாசங்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வார்கள். ஆனால் இரண்டு மனைவியோடு ஹலாலாக டிக்ளேர் பண்ணி அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி வாழக்கூடியவர்களை, இவர் தான் அவர், தெரியாது, ரெண்டு இன்ஜின் கார், ரெண்டு மாட்டு வண்டிக்கார், எப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறார்கள், அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதுபோன்று அவருடைய மனைவி எங்கேயாவது சமுதாயத்திலே பொது இடங்களுக்கு வந்தால், இவதான் அவர் யாருங்க, இவ என்ன, அதான் இவதான் அவர், யாரு, இவதான் அவருக்கு இரண்டாவது பொண்டாட்டி, அவ்வளவுதான், முடிஞ்சு, அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அருவறுப்பாக, ஏதோ காபிர்களிலே மேல் ஜாதிக்காரர்கள் கீழ் ஜாதி மக்களை பார்ப்பதை போன்று பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுவும் போக, இந்த இன்னும் இது நிறைய விஷயங்கள் நான் சொல்வதை விட உங்களுக்கு தெரியும். இங்க இன்னொரு ஒரு வேதனை என்ன தெரியுமா, அங்கே அந்த இரண்டாவது மனைவிக்கு இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்திலே முதல் மனைவி, இரண்டாவது மனைவி, மூன்றாவது மனைவி, நான்காவது மனைவி என்று கிடையாது. இஸ்லாமிலே நான்கு மனைவிகள், இவள் ஒரு மனைவி, இவள் ஒரு மனைவி, இவள் ஒரு மனைவி, இவள் ஒரு மனைவி. நீங்கள் ஒரு மனைவியோடு 30 ஆண்டுகள் இருந்து மௌத்துக்கு முன்னாடி ஒரு மனைவியை ஒரு நாளைக்கு முன்பு திருமணம் செய்தாலும் அவளும் மனைவிதான். 30 ஆண்டுகள் வாழ்ந்த மனைவிக்கு என்ன உரிமையோ அதே உரிமை இவளுக்கும். இஸ்லாமிலே முதல் தாரம், இரண்டாவது தாரம், மூன்றாவது தாரம் என்பதில்லை. எல்லாம் தாரம் மனைவிகள், எல்லோருக்கும் சமமான உரிமை கண்ணியம் உண்டு.
சரி, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு சமூக அந்தஸ்தே இருக்காது. யாருக்கு? இரண்டாவது மனைவியின் மூலமாக, தனது அடுத்த மனைவியின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் பகைக்கப்படுகிறார்கள். யார் மூலமாக? சமுதாயத்தின் ஏனைய மக்கள் மூலமாக பகைக்கப்பட்டாலும் விட்டுவிடலாம், விடுங்கள் முட்டாள்கள் என்பதாக. யார் மூலமாக பகைக்கப்படுகிறார்கள்? இவருடைய மனைவியின் மூலமாகவே. யார் மூலமாக? இவருடைய மனைவியின் மூலமாக. ஏற்கனவே இவர் திருமணம் முடித்திருந்தார் அல்லவா, அந்த மனைவியின் மூலமாக. எப்படி ஒரு எதிரி நாட்டுக்காரன் ஒரு எதிரி நாட்டு ராஜாவின் பிள்ளையை பார்ப்பானோ, அதுபோன்று தனது கணவனுக்கு பிறந்த பிள்ளையை பார்க்கிறார்கள். அது மட்டுமா, அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் தன்னுடைய சகோதரன், தனது தந்தையின் ரத்தத்துக்கு பிறந்தவன், அவனை பகைவர்களாக, எதிரிகளாக, அவனை எங்கேயாவது பார்த்தா அடிப்பான், உதப்பான், குத்துவன் என்ற அளவிற்கு காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கிறார்கள் என்றால், இவர்களெல்லாம் மறுமையிலே சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானா? என்ன அநியாயம் இது? இங்கு பாருங்கள், உங்களுடைய நண்பர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார், உங்களுடைய நண்பர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் அவருடைய மனைவியோடு. அந்த மனைவியை உங்களது வீட்டில் உள்ள உங்கள் மனைவி சந்தோஷமாக வரவேற்பார்கள். உங்களுடைய நண்பருடைய மனைவி பிள்ளையோடு வந்தால் அந்த பிள்ளையை கண்ணியப்படுத்துவார்கள். இங்கே நீங்கள் ஒரு திருமணம் செய்துவிட்டு அந்த மனைவியை உங்களது வீட்டுக்கு அழைத்து வர முடியுமா? உங்களது நண்பரோடு உங்களது மனைவி, நண்பரின் மனைவி வீட்டுக்கு வந்தால் அங்கே தடபுடலாக விருந்து நடக்கிறது, சந்தோஷம் நடக்கிறது. அவருடைய பிள்ளைகளை அழைத்து வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது, கண்ணியம் கொடுக்கப்படுகிறது, அந்த பிள்ளைகள் கொஞ்சப்படுகிறார்கள். சரி, விடுங்கள், உங்களது அந்த மனைவியை அழைத்து வருவதை விடுங்கள். அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தையை உங்களது வீட்டுக்கு அழைத்து வந்து அவருடைய சகோதர சகோதரிகளோடு சந்திக்க வைக்க முடியாத நிலை. என்ன காரணம்? நீ என்ன வேணாலும் வைத்துக்க, அவனை நான் உன் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வீட்டுக்கு வரக்கூடாது, எனது பிள்ளைகள் அவர்களை சந்திக்க கூடாது. இவர்களெல்லாம் ஹிஜாபு போட்ட முஸ்லிமான பெண்களாம், இவர்களெல்லாம் தொழுகையாளிகளாம், தஹஜ்ஜுத் தொழுவார்களாம், குரான் ஓதுவார்களாம், இவர்களெல்லாம் பெரிய மார்க்கத்தை அறிந்தவர்களாம். எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள். இப்லீஸ் குஃப்ருடைய கலாச்சாரம் உள்ளத்திலே வேரூன்றி இருப்பதை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பலதார மனத்தை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறான், இன்றைய சமுதாயம் இதை எப்படி பார்க்கிறது, அதை தனது தேவையின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்களை இப்படியாக அசிங்கமாக பேசி அவர்களை காயப்படுத்தி காயப்படுத்தி, ஒரு பெண் தனக்கு திருமணம் முடித்து வருபவர் யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில், சரி ஒரு நல்ல மனிதர், அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருந்தால் என்ன, அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த பெண் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பெண்ணுக்கு சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தை நாசமாக்கியவள், ஒரு குடும்பத்தை நாசமாக்கியவள். இவருடைய தலைவிதி தான் இப்படி என்றால், என் குடும்பத்தை நாசமாக்குவதற்கு எனது வீட்டுக்குள் வந்த எனது எதிரி என்று என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். இப்படி என்றால் இந்த பழிச்சொல்லை, இந்த ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் யார் மீதும் சுமத்தியாக வேண்டும்? நபியினுடைய மனைவிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்கள் பிறகு ஆயிஷாவின் மீது ரழியல்லாஹு அன்ஹா இந்த குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும், ஹஃப்ஸாவின் மீது சொல்ல வேண்டும், உம்மு ஸலமாவின் மீது சொல்ல வேண்டும். இப்படித்தானே, இதே நிலைதானே அங்கே? இப்படி ஒரு வார்த்தை எங்கிருந்து வந்தது? முஸ்லிமுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? எப்படி இந்த விதமான பேச்சுகளுக்கு சமுதாயம் துணிந்தது? அன்பானவர்களே, இங்கே இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். விதவையான பெண்கள், விவாகரத்தான பெண்கள், இன்னும் சமுதாயத்திலே தேங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய
அந்த பலதார மனத்தை தவிர வேறு விதமான வழியே கிடையாது. இல்லை என்றால் அவர்களை ஜினாவிலே தள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய ஆசைகளை மனதிலே அடக்கிக் கொண்டு மன அழுத்தங்களுக்கு ஆளாகி பிறகு மன நோயாளிகளாக மாற வேண்டும். இதுதான் சமுதாயத்தில் நடக்கும். சிலர் யோசிக்கலாம், இதெல்லாம் இன்று பேசப்படுகிறது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று. அவரது குடும்பத்திலே அப்படி ஒன்று நடந்தால் தெரியும். அவருடைய குடும்பத்தில் அவருடைய தாய்க்கோ அவர் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட நல்ல வாழ்க்கையை நசீபாக்குவானாக. தனது சகோதரிக்கோ தனது மகளுக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தெரியும். நான் இதை பற்றி ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது அப்போது ஒரு சகோதரர் எழுந்து சொன்னார், நானும் இப்படித்தான் இதை எதிர்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய சகோதரிக்கு 18 வயதிலே திருமணமானது. ஆனால் எனது மச்சான், எனது சகோதரியின் கணவனார், அடுத்த ஓர் ஆண்டிலேயே விபத்தில் இறந்து விட்டார். அந்த பெண்ணுக்கு 19 வயது. இப்போ நான் இதை பேசும்போது 25 வயதாகிவிட்டது. எனது சகோதரிக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. ஒன்று என்ன, இவள் தனது கணவனை விபத்தில் பறிகொடுத்தவள், எனவே அபஸ்த குணம் உள்ளவள் என்று சமுதாயத்திலே சகுனத்தின் மீது இருக்கக்கூடிய பயம், ஷிர்க்குடைய பயம் ஒன்று. இரண்டாவது, இவள் ஒரு விதவையாயிற்று, இவளை எப்படி முதல் திருமணமாக நான் திருமணம் முடிக்க முடியும் என்று வாலிபர்கள் பின்வாங்குவது. வேறு வழி என்ன இருக்கிறது இவருக்கு? ஒன்று, இவளை இவரை போன்று மனைவியை இழந்த ஒருவரை தேடி கொண்டு வர வேண்டும். அப்படி தேடி கொண்டு வந்தால் அப்பையாவது மனம் முடிப்பார்களா? இவர் எங்க ஊர் இல்ல, முடிச்சு. இவர் எங்க தெரு இல்ல, இவர் எங்க ஜாதி இல்ல. அது என்ன ஜாதி? மறைக்கா ஜாதி, ராவுத்தர் ஜாதி, அப்புறம் கான் ஜாதி, பட்டான் ஜாதி, செய்யது, குறைஷு, எல்லாம் இவங்களே பங்கு போட்டு வச்சிருக்காங்க சமுதாயத்தை. எங்க ஜாதி இல்ல. சரி, அப்படியே ஜாதியில கொண்டு வந்தாலும் காசு பணத்துல வசதியில இல்ல. சரி, அப்படியே வசதியில கொண்டு வந்தாலும் படிப்பு இல்ல. இப்படியாக அந்த பெண்களுடைய வாழ்க்கை மறுக்கப்பட்டுக் கொண்டே போகிறது. இன்னும் இதுவரை அந்த பெண்ணுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, சமுதாயத்திலே எந்த அளவு கொடுமைகள் நடக்கின்றன, அநியாயங்கள் நடக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு உயிரை வாழ வைப்பது உலக மக்களை வாழ வைப்பது, ஒரு உயிரை கொல்வது உலக மக்களை கொல்வது. ஒரு வீட்டிலே, ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண்ணின் மீது இந்த அநியாயம் நடக்குமே ஆனால் ஒட்டுமொத்த பெண்களின் மீது நடக்கக்கூடிய அநியாயம் இது. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பது ஒட்டுமொத்த சமுதாய பெண்களை வாழ வைப்பது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் மேலும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்தாக வேண்டும். பல நேரங்களிலே இந்த பலதார மனம் என்பது ரகசிய திருமணங்களாக நடைபெறுகின்றன. அப்படி ரகசிய திருமணங்களாக நடைபெறுவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும், அது அறிவிப்பு செய்யப்பட வேண்டும், அதற்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள். ஒருவர் திருமணம் முடிக்கின்றார், ஹலாலாக முடிக்கின்றார், வாழ்க்கை கொடுக்கின்றார், கண்ணியமாக வாழ்கின்றார். ஆனால் சமுதாயத்தில் டிக்ளேர் செய்ய முடியவில்லை. என்ன நடக்கிறது? அவருக்கு திடீரென்று மாரடைப்பிலே மரணம் வருகிறது. இந்த மனைவி அந்த வீட்டுக்கு தனக்கு பிறந்த குழந்தையோடு செல்கிறாள். அந்த மனைவி அந்த வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறாள். தனது கணவனுடைய ஜனாதாவை பார்க்காமல் யார் யாரோ, சம்பந்தம் உள்ளவர்கள், சம்பந்தமானவர்கள், இல்லாதவர்கள், உள்ளவர்கள், காஃபிர்கள், தூரத்தில் உள்ளவர்கள், அண்டை வீட்டார், தெருவில் உள்ளவர், முஹல்லாக்கார், ஊர் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள் அந்த ஜனாதாவை. ஆனால் யாரால் பார்க்க முடியவில்லை? அவருடைய மனைவியால், அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தையால் அந்த ஜனாதாவை பார்க்க முடியவில்லை. அவர்கள் வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறார்கள். அருஷுடைய இறைவனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இதை சமுதாயத்திலே கேட்டு அந்த உரிமையை வாங்கி கொடுப்பதற்கு, அந்த சமுதாயத்தில் அதை சத்தியத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை. அங்கு யாருக்கும் அந்த துணிவு இல்லை, யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. மாறாக பேச்சுகள் எப்படி, இவளுக்கு எதுக்கு தேவையாதான் இவ கட்டி அழுவான். இன்னொருத்தினுடைய வாழ்க்கையில பூந்தா இல்ல, அதான் இப்படி. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் அன்பானவர்களே. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது மட்டும் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைத்துவிடும் என்று எண்ணிவிடாதீர்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சட்டங்களை மறுத்தவர்களாக வாழ்ந்தால், அந்த லாயிலாக இல்லல்லாவுடைய சட்டங்களை வெறுத்தவர்களாக வாழ்ந்தால், அந்த லாயிலாக இல்லல்லாவுடைய சட்டங்களை மதிக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவானா? இன்று இப்படி ரகசிய திருமணங்களாக நடைபெறுவதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, அப்படி திருமணம் செய்பவர்கள் தங்களது முதல் மனைவி, முதல் மனைவி என்றால் முந்தியவர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், முதலாவது இரண்டாவது என்று தரம் பிரிக்கக்கூடாது என்று, அந்த மனைவியை அப்படியே கைவிட்டு விடுகிறார்கள் சிலர். இதனாலும் இரண்டாவது திருமணத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பழிச்சொல் சமுதாயத்தில் பரவுகிறது. தான் கட்டிய அந்த மனைவியோடு அப்படியே சாய்ந்து விடுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றம், தவறாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கின்றார்களோ அந்த இரண்டு மனைவிகளில் ஒரு மனைவியின் பக்கம் அவர் சாய்ந்து விட்டால் நாளை மறுமையிலே அவர் வரும்போது ஒரு பக்கம் சாய்ந்தவராக வருவார். அவரால் நிமிந்து நடக்க முடியாத நிலையில் அவர் சாய்ந்து வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்தார்கள். அது முதல் மனைவியின் பக்கமும் சாயக்கூடாது, இரண்டாவது மனைவியின் மீது வெறுப்பு ஏற்பட்டால், அல்லது இரண்டாவது மனைவியினுடைய அன்பிலே மயங்கி முதல் மனைவியை விட்டுவிடக்கூடாது, அவர்களையோ அவர்களுடைய பிள்ளைகளையோ நீதமாக நடக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இரவுகளை பங்கிடுவதிலே இந்த கண்டிப்பான நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மரண தருவாயிலே பின்பற்றினார்கள். கடுமையான நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு வேதனையிலே இருக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் எந்த மனைவிக்குண்டான இரவோ அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி செல்லப்படுகிறார்கள். கேட்கிறார்கள், அடுத்த நாள் நான் எங்கே இருப்பேன், அடுத்த நாள் நான் எங்கே இருப்பேன் என்று மனைவிமார்கள் புரிந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நமது கணவனார் ஆயிஷாவை விரும்புகிறார் போலும் என்று எல்லா மனைவிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்பக்கூடிய இல்லத்திலே நீங்கள் இருங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் ஆயிஷாவுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எந்த மனைவியிடத்தில் இருக்கும் போதும் என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்ததில்லை, ஆயிஷாவுடன் இருக்கும் போதே தவிர. நான் எந்த மனைவியிடத்தில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய வஹி எனக்கு வந்ததில்லை, ஆயிஷாவுடன் இருக்கும் போதே தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லி அனுப்பினானோ அதுபோன்று நமது அன்னை ரசூலுல்லாஹிவின் விருப்பத்திற்குரிய மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். இப்படிப்பட்ட சிறப்புகள். மேலும் அவர்களுடைய அவர்களுடைய தந்தையார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய உற்ற இணை பிரியாத, எந்த நேரத்திலும் ரசூலுல்லாவுக்கு எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு தோழர். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அதிகமாக இருந்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள், அங்கே அவர்களது உயிர் பிரிகிறது. அன்பானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த பலதார மனம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று மட்டுமல்ல, ஆர்வமூட்டப்பட்ட ஒன்று. அது மாற்று மத கலாச்சாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி சமுதாய பெண்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. சமுதாய ஆண்களை பத்திரி தரம் உள்ளவர்களாக, அவர்களை தங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதுபோன்று தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய பொருளாதாரங்களை பகிர்ந்து சமுதாயத்தில் உள்ள கைவிடப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட ஏழைகள் ஏழை பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வழி. சகோதரர்களை, நாம் இன்று என்ன பார்க்கிறோம், நம்மை விட கண்ணியத்தில் குறைவானவர்களையோ, அதாவது சமுதாயத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன், அல்லாஹ்வின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஈமானை வைத்து இங்கே பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமையை ஏற்றுக்கொண்டு, ஒரு அடிமை பெண்ணை ஏற்றுக்கொண்டு அந்த அடிமை பெண்ணோடு படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள், அந்த அடிமை பெண்ணோடு வாழுகிறார்கள். யார் அவர்கள்? மாரியா அல் கிபுத்தியா ரழியல்லாஹு அன்ஹா. மிஸ்ர் நாட்டிலிருந்து அடிமையாக ரசூலுல்லாவிற்கு அனுப்பப்படுகின்ற ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹ் யார்? எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனால் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த அன்பளிப்பு, அந்த பெண்ணோடு அவர்களை தனது அடிமையாக ஆக்கிக்கொண்டு அந்த பெண்ணோடு வாழ்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான இலக்காரத்தையும் பார்க்கவில்லை, எந்த விதமான அருவழுப்பையும் பார்க்கவில்லை. அது மட்டுமா, பெண்ணுக்கு குழந்தை பிறந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு விருப்பமான பெயரை, இப்ராஹிம் என்ற பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை பார்க்க செல்வார்கள், கொஞ்சுவார்கள், மகிழ்வார்கள். அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலச்சலம் ஓடோடி வருகிறார்கள். அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு தேம்பி 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 ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இப்படி அழுகிறீர்களா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலச்சலம் சொன்னார்கள், கண்கள் அழுகின்றன, ஆனால் நாவுகள் அல்லாஹ் விரும்புவதை தவிர எதையும் சொல்லாது என்று. இப்படி சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி இன்னும் ஏராளம் இருக்கின்றன அன்பானவர்களே. ஆகவே நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய ஒழுக்கம் தூய மார்க்கத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஹலாலிலே எந்த விதமான கேவலமோ, ஹலாலான விஷயங்களில் எந்த விதமான சங்கடங்களோ சிரமங்களோ சமுதாயத்திலே இல்லை. ஹராம் தான் கேவலமானது, ஹராம் தான் இழிவானது, ஹராமில் தான் சமுதாயத்திற்குரிய கேவலம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹுடைய தூய மார்க்கத்தை தூய வடிவிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அழகிய விதத்தில் பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்குண்டான பாக்கியத்தை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.